ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமியந்தாதி 58வது திருப்பாடல், மேலான புகலிடம். நம்முடைய ஆன்மீகத்திலும் பண்பாட்டிலும் எந்த பொருள் இல்லாவிட்டால் சுவையிராது, எந்த பொருள் எல்லா கலைகளும் சிறந்து இடத்தை வைக்கிறது என்றால் அது தாமரைதான். அது இல்லாவிட்டால் எந்த வர்ணனையும் இல்லை. கோவிலுக்குள் போனால் தூணில் தாமரை, பீடத்தில் தாமரை, கீழ்த்தளத்தில் தாமரை, மேல்தளத்தில் தாமரை, பிரம்மாவின் இருப்பிடம் தாமரை, திருமகளின் ஆசனம் செந்தாமரை, கலைமகள் வெண்தாமரையில் இருக்கிறாள், காவியங்களை புரட்டினால் இங்கேயும் தாமரைதான். பெண்களின் வருணையை பார்த்தாலே திருமுகம் கமலம், திருவிழி பதுமம் என்கிற கமலம், திருக்கை பங்கஜம் என்று சொல்லக்கூடிய தாமரை, திருவடி தாமரை என்று புலவர் சொல்லிக்கொண்டே போவார்கள். நாராயணமூர்த்தியை வர்ணித்தால் அங்கே எத்தனை கமலங்கள் வருகின்றன. சிவபுராணை தாமரைக்காடு அணைய மேனி தனிச்சுடரே என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். செக்க சிவந்த திருமேனியுடைய பராம்பிகையை பாடுகின்ற அபிராயப்பட்டர் அன்னையின் திருமேனியில் உள்ள கமலங்களை தாமரை போன்ற அங்கங்களை இப்போது தியானம் செய்கிறார். ஒரே அம்புஜமாக பாட்டை பாடுகிறார். 6 தாமரைகளை வைத்து கோர்த்த மாலையைப் போல இந்த பாட்டை மணக்க செய்கிறார். யோக சூத்திரமாகவும் அம்பிகை உரையக்கூடிய இடங்களானது தாமரைகளாக குறிக்கப்பட்டிருக்கு. நம் உடம்பில் உள்ள 6 ஆதாரங்களிலும் வெவ்வேறு இதழ் கணக்குகளை உடைய தாமரைகள் இருக்கின்றன. அவ்விடங்களில் வெவ்வேறு கோலத்தோடு அம்பிகை வீற்றிருக்கிறாள். மூலாதாராம்புஜாரூடா என்ற லலிதா சாஸ்திரமும் அன்னை மூலாதாரத்தில் தாமரையில் எழுந்தருளியிருப்பதாய் குறிக்கிறது. இப்படியே சுவாதிஷ்டானாம்புஜகதா, மணிப்பூராப்ஜ நிலையா, அநாகதாப்ஜ நிலையா, விசுத்தி சக்கர நிலையா, ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா என்று பிற ஆதாரங்கள் உள்ள தாமரை மலர்கள் எழுந்திருப்பதை உணர்த்துகிறது. இதைத் தவிர பிரம்மரந்திரத்தில் உள்ள சகசிரார கமலத்தில் அம்பிகை எழுந்தருளியிருக்கிறாள். அந்த 1000 இதழ் தாமரையில் வீற்றிருப்பதை மகாபத்மாடவி சம்ஸ்தா என்றும், சகசிராராம்புஜாரூடா என்றும், சகசிரதள பத்மஸ்தா என்றும் சகசிரநாமம் விளக்குகிறது. அதைத் தவிர பத்மாசனா என்பதே ஒரு திருநாமம். அவள் திருமேனி முழுவதும் தாமரை மயமாக தோன்றுவதால் நளினி என்ற திருநாமம் அமைந்தது. இவற்றையெல்லாம் நன்கு அறிந்த அபிராம்பட்டர் முன்பு ஒரு பாட்டில் அம்புயமேல் திருந்திய சுந்தரி என்று பாடினார். இப்பொழுதும் அதை நினைக்கிறார். செக்க சிவந்த தாமரையில் வீட்டிற்கும் அன்னை பக்தராகிய தம்முடைய உள்ள கமலத்திலும் எழுந்தருளி இருக்கிறாள் என்று சேர்த்து சொல்கிறார். அதன் காரணமாக இந்த பாடல் உதயமானது. இந்த பாடல் முதல் வரியை அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் என்று அமைக்கிறார். அருணாம்புயத்தும் என்றால் செக்க சிவந்த தாமரை, சித்தாம்புயத்தும் என்றால் சித்தமாகிய தாமரை, இதே தாமரை என்கிறார். அம்பிகையை எப்போதும் தியானம் செய்கிறார், அதனால் இவ்வாறு கூறுகிறார். அம்பிகை தன்னை நினைத்து அன்பு செய்யும் பக்தர்களின் உள்ளமாகிய தாமரையில் எழுந்தருளி இருக்கிறாள் என்பது இதனுடைய அர்த்தமாக விளங்குகிறது. 1000 இதழ் தாமரை முதலிய இடங்களில் வீற்றிருக்கும் அம்பிகை எளியனுடைய சித்தம் என்னும் தாமரையிலும் எழுந்தருளி இருக்கிறாள் என்றதனால் அம்பிகையின் கருணையையும் சௌலபியத்தையும் நினைக்கிறார். பிறகு பாடலின் அடுத்த வரியை தருணாம்புய முலை தையல் நல்லாள் என்று அமைக்கிறார். தருணம் என்பது இளமை, தருணாம்புயம் என்பது தாமரை முட்டை குறிக்கிறது. அம்பிகையின் திருத்தனங்கள் தாமரை முட்டை போல இருக்கின்றன. எல்லா உலகத்தையும் ஈன்றும் எம்பெருமாட்டி கண்டிகையாகவே இருக்கிறாள் என்பதை இந்த வர்ணனை காட்டுகிறது. தாமரை அரும்பு போன்ற சனங்களையும் இளமையும் உடைய பெண்மணியாக கோலம் கொண்டு விளங்குகிறாள் அன்னை என்று இந்த வரியில் கூறுகிறார். அதற்கு அடுத்தாற்போல் அபிராம்பட்டர் அன்னையின் திருவிழிகள் கமலங்கள் போல இருக்கின்றன என்கிறார். தேன் வழியும் தாமரையைப் போல அந்த விழிகளில் கருணை வழிகின்றது, அழகு பொங்குகிறது. பிறர் தரிசிக்கும் போது அழகு பொழியும் அம்புயங்கள் அவை என்கிறார். அம்பிகையின் திருவிழிகள் அழகும் கருணையும் ஒருங்கே உடைய பத்மம் என்கிறார் இந்த பாடலின் வரியில். ஆதலால் தகைசேர் நயன கருணாம்புயமும் என்று அமைக்கிறார். அடுத்தபடி அம்பிகையின் திருமுக மண்டலத்தை தியானிக்கிறார். அதுவும் ஓர் அழகிய தாமரைதான். 2 கண்களாகிய தாமரைகளை கொண்ட பெரிய தாமரை அது. மலர்ச்சியுற்ற அழகு தாமரை. தரஸ்மேர முகாம்புஜா என்று போற்றுகிறது சகசிரநாமம். அதனால் அடுத்து வதனாம்புயமும் என்று அமைக்கிறார். அதன் பிறகு அபிராயப்பட்டரின் தியானத்துக்கு வருகின்றன அம்பிகையின் திருக்கரங்கள். அவையும் தாமரைகளே கராம்புயங்கள் என்கிறார். அப்பால் திருவடி தாமரைகள் வந்து நிற்கிறார். அதை சரணாம்புயத்தால் பக்தரின் மனம் அமைதி காணும் இடம் என்கிறார். அதனால் பாடலின் அடுத்த வரியை கராம்புயமும் சரணாம்புயமும் என்று அமைக்கிறார். அதன் பிறகு பாடல் இறுதியில் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே என்று நிறைவு செய்கிறார் இந்த பாடலை. இறுதியில் சரணாம்புயத்தை வைத்து இந்த அம்புயங்களை பற்றி வேறு தஞ்சத்தை நான் கண்டதில்லை, வன்மையான பல பொருள் இருக்கவும் அவை பற்றுக்கோடு ஆவதில்லை, எம்பெருமாட்டி கோமலாங்கி அவள் அங்கங்கள் மெல்லிய தாமரைகள், அவை மென்மையாக இருந்தாலும் தஞ்சம் புகுந்த அடியாரை காக்கும் வன்மையுடையவன என்கிறார். இந்த பாடலின் பொது கருத்தாக அபிராமப்பட்டு சொல்ல வேண்டியது என்னென்றால், செந்தாமரை மலரிலும் அடியனுடைய உள்ளத்தாமரிலும் எழுந்தருளி இருக்கும் தாமரை அரும்பு போன்ற ஸ்தனங்களை உடைய பாலாம்பிகையாகிய நல்ல அன்னையின் அழகு சேர்ந்த கருணை பிறக்கும் விழியாகிய தாமரையும், திருமுகத் தாமரையும், திருக்கரங்களாகிய தாமரைகளும், திருவடிகளாகிய தாமரைகளும் அல்லாமல் வேறு ஒரு புகழிடத்தையும் அடியேன் கண்டதில்லை என்று மிகவும் அழகாக வர்ணனையாக இந்த பாடலை அமைக்கிறார். இங்கனம் அபிராமப்பட்டர் அம்பிகையின் அங்கங்களில் உள்ள தாமரைகளை குறிப்பாக கொடுத்து தஞ்சம் புகுந்த அடியாரிக்காக்கும் வன்மையுடையவை இவைகள் என்பதை மிகவும் அழகாக தமிழ் அந்தாதி செய்யுளாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். அந்த பாடலாமும் அதே இலக்கண சுத்தத்தோடு ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.